தமிழ் கிறிஸ்தவ செய்தியின் மூலமாக மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்ள செய்த தேவனுக்கு நன்றி. கடந்த சில வாரங்களாக கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தீர்கள். அநேகர் கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நேரிலேயும் இதை குறித்து மிகவும் சுலாகித்து பேசினார்கள். சிலர் தங்களுடைய வேத அறிவை புதுப்பித்துக் கொள்வதற்கு இது மிகவும் பிரயோசனம் உள்ளாமதாக இருந்தது என்று சொன்னார்கள். இப்படி அநேகருடைய உள்ளத்தில் இடம் பிடித்துக் கொண்ட இந்த நிகழ்ச்சி கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் தொடரலாம். இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை குறித்து உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகங்களில் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இத்தனை தீர்க்க தரிசனங்களும் இத்தனை தீர்க்க தரிசிகளும் எழும்புவதற்கு அடிப்படை காரணம் ஒரு தீர்க்க தரிசனம். இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காகவே அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்ல வேண்டி ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசிகளை எழும்ப பண்ணினார். அந்த முதலாவது தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15 காணப்படுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று கர்த்தர் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த முதலாவது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு அநேக தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் எழுப்ப வேண்டியதாக இருந்தது. இதில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் என்று சொல்லும் பொழுது உனக்கு என்று சொன்னது சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட காரியம். ஸ்திரீ என்பது முதல் படைப்பாகிய ஏவாளை குறித்து சொல்லப்பட்டது. எனவே ஸ்திரீ என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரம். வேத புத்தகத்திலே சபையை கூட ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பது கவனிக்கத்தக்கது. எனவே ஸ்திரீகளுக்கு தேவனுடைய ஊழியத்திலே மிகுந்த பங்கும் பொறுப்பும் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையை பார்க்கிறோம். உனக்கும் என்று சொன்ன சாத்தான் யார்? சாத்தான் இந்த உலகத்தில் தானாக கடவுளைப் போல இருந்தானா, அல்லது கடவுள் சாத்தானை படைத்தாரா, ஏன் அப்படி படைக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் கேட்பது உண்டு. தேவன் சாத்தானை படைக்கவில்லை. என்னுடைய ஒலி நாடா ஒன்று உண்டு, தேவன் உலகம் பிசாசு என்று. அதில் இதை குறித்து விவரமாக நான் சொல்லியிருக்கிறேன். என்றாலும் இந்த டிவி நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சாத்தானை பற்றி சொல்லுவது அவசியமாய் காணப்படுகிறது. தேவன் சாத்தானை உண்டாக்கவில்லை. இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும் பொழுது பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம், இந்த வேத புஸ்தகம் ஒரு மனிதனால் எழுதப்படாமல் அநேகரால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம். எனவே இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் மறைந்து கிடக்கிறது. இதை எல்லாவற்றையும் சேர்த்து படித்தால்தான் நமக்கு அது விளங்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இதிலே ஒன்றும் குறைவுபடாது, இதில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய வாய் அதை சொல்லிற்று, கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று ஏசாயா 34:16 நாம் காண்கிறோம். எனவே அருமையானவர்களே, தேவனுடைய புத்தகத்தில் பிரசங்கி 8:11 வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் அதனதன் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று. அப்படியானால் ஆதியாகமம் 1 பூமியானது நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தது என்றே காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெறுமையான ஒரு பூமியை கடவுள் படைப்பாரா? ஒழுங்கினமான ஒரு பூமியை கடவுள் படைப்பாரா? அப்படி அவர் படைத்திருந்தால் அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவருடைய கிரியைகள் எல்லாம் மிகவும் நேர்த்தியானவைகள். எனவே தேவன் ஒரு அழகான நேர்த்தியான பூமியை ஆதியிலே உண்டாக்கினார். அந்த பூமியை காப்பாற்றுவதற்காக ஒரு தூதனை படைத்தார். இந்த தூதனை மிகவும் சிங்காரமாக படைத்தார். அவனை பொன்னினாலும் இரத்தன கற்களினாலும் அழகுபடுத்தினார். அவனுக்கு முத்திரை மோதிரம் என்ற பெயரிட்டார். அவனை தமது ஞானத்தால் நிரப்பினார். அவனுக்கு கையிலே தன்னை இசைத்து பாடுவதற்காக, துதிப்பதற்காக ஒரு மேளத்தையும் நாதசுரத்தையும் கொடுத்தார். அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனை ஏதேன் என்னும் இடத்திலே வைத்தார். நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிறபடி ஏதேனில் ஆதாமை வைத்தார் என்றே அறிந்திருக்கிறோம். ஆனால் எசேக்கியேல் 28 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், 12 முதல் 15 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதியில் நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தூதன் என்பவன் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், முத்திரை மோதிரம், பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன். இந்த நான்கு தகுதிகளையும் கொண்ட இந்த தூதன் பூமியை காப்பாற்றுவதற்காகவே விசேஷ அபிஷேகம் பெற்றான். ஏதேனில் இருந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் வேலையே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியேல் 28:15, ஒரு நாள் கர்த்தர் அவனிடத்திலே ஒரு அநியாயத்தை கண்டார் என்று காணப்படுகிறது. இந்த அநியாயம் என்ன என்று அதற்கு மேலே உள்ள பகுதிகள் சொல்வதில்லை. ஆகவே கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்க வேண்டும். இதற்கு ஜோடு இல்லாமல் இராது, குறைவாகவும் இருக்காது. எனவே ஏசாயா 14 இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். 12 படித்து பார்ப்பீர்களானால், அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளியே என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார். எனவே இந்த தூதனுக்கு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த 5 பிரதானமான பெயர்களை நான் சொல்வதற்கு மூல காரணமும் உண்டு. ஏனென்றால் பிற்காலத்திலே தேவன் மனிதனாக இயேசுவாக உலகத்திற்கு வந்த பொழுது அவருக்கும் முத்திரை மோதிரம், பூரண அழகுள்ளவர், ஞானத்தால் நிறைந்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டதனால் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டவர், விடிவெளி நட்சத்திரம் என்றெல்லாம் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உண்டாக்கப்பட்ட தூதன் என்ன அநியாயம் செய்தான் என்பதை ஏசாயா 14 வாசிக்கிறோம். அவன் தன் உள்ளத்திலே என்ன சொன்னானாம், நான் வானத்திற்கு ஏறுவேன் என்றான். முதலாவது இது கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. தேவன் அவனை ஏதேனில் இருந்து பூமியை பார்த்து கொள்ள சொன்னார். அவனோ அந்த கட்டளையை மீறி நான் வானத்திற்கு ஏறுவேன் என்றான். இந்த கீழ்ப்படியாமையின் தொடர்ச்சி பெருமை. கீழ்ப்படியாமையும் பெருமையும் இரட்டை பிள்ளைகள் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. கீழ்ப்படியாதவன் பெருமைக்காரனாயிருப்பான், பெருமைக்காரன் எதற்கும் கீழ்ப்படிய மாட்டான். ஆகவே கீழ்ப்படியாமையின் ஆவி அவனுக்குள் என்ன சொல்லியது, நீ தேவனை போல் இரு என்று. ஆகவே நான் தேவனுக்கு சமமாவேன் என்று தன் இருதயத்திலே சொல்லி பெருமை பெற்றுக் கொண்டான். எனவே கர்த்தர் தமது அக்னிமயமான கண்களினாலே அந்த வெடிவெளி நட்சத்திரத்தை உற்று பார்த்தார். அந்த நட்சத்திரம் எரிந்தது, இருண்டு போனது, அது தாழ தள்ளப்பட்டது. ஆகவே பூமியின் மேல் அந்த இருள் இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆழத்தின் மீது இருள் இருந்தது. நேரே வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது பூமி மிகுந்த ஆழத்தில் இருப்பது போல் காணப்படும். ஆகவே ஆழத்தின் மீது இருள் இருந்தது. அந்த இருள் எப்படி வந்தது? இருளை ஆண்டவர் படைக்கவில்லை. இருள் தானாகவும் ஏற்பட்டதில்லை. இந்த இருளின் மகன் என்று அழைக்கப்படுகிறவன் எரிந்து போன கொள்ளி என்றவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்தகாரத்தின் லோகாதிபதி, பிசாசு, வலுசர்ப்பம், பழைய பாம்பு, இப்படி பல செல்ல பெயர்களை பிசாசுக்கு நாம் சொல்ல முடியும். சாத்தான் என்பது பிசாசு, பேய், நம்முடைய கிராமப்புறங்களிலே காத்து, கருப்பு என்றும் சொல்வார்கள். பிசாசுக்கு கருப்பு என்றும் பெயர். காரணம், அவன் இருளின் மகன், அந்தகாரத்தின் லோகாதிபதி. ஆகவே பூமியிலே தள்ளப்பட்டதனாலே அவன் கோபமுற்று தான் காப்பாற்ற வேண்டிய பூமியை நாசமாக்கினபடியினால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த சாத்தான் தள்ளப்பட்ட பிற்பாடு நிலைகுலைந்த பூமியை ஆண்டவர் பார்த்தார். அது இருண்டிருந்தபடியினால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. மீண்டும் கர்த்தர் தமது வார்த்தையினால் எல்லாவற்றையும் சீர்படுத்தினார். அவர் சிருஷ்டித்து உருவாக்குகிற தேவன் என்பதை ஏசாயா 43:1 கூட நாம் காண முடியும். அவர் ஒரு குயவனைப் போல தன் கையில் கெட்டுப்போன களிமண்ணை தூக்கி எறியாமல் அதை திரும்ப தன் மனதுக்கு தகுந்தபடி வேறு பாத்திரமாக செய்தான் என்று எரேமியா 18:1-2 வாசிக்கிறோம். எனவே சிருஷ்டிகர்த்தா தான் உண்டாக்கின பூமியை அழிக்காதபடி அதை திரும்ப வேறு ஒரு புதிய உலகமாக மாற்றுகின்ற அதிசயத்தை பார்க்கிறோம். இப்படி மீண்டும் அதை சீர்படுத்தின பிற்பாடு இந்த பூமியை காப்பாற்றுவதற்கு தேவன் பூமியின் மண்ணை எடுத்து ஒரு மனிதனை படைத்தார். காரணம், விண்ணில இருக்க வேண்டிய தூதனை மண்ணில வைத்த போது அவன் விண்ணுக்கு போவேன் என்று சொன்னான். ஆகவே மண்ணிலிருந்தே ஒரு மனிதனை படைத்தால் அவன் எப்பொழுதும் மண்ணிலேயே இருப்பான் என்று தேவன் மண்ணினாலே ஒரு மனிதனை படைத்தார். நான் தேவனைப் போல் ஆவேன் என்று அந்த தூதன் சொன்னதினால் சாத்தானாக போய்விட்டான். எனவே மனிதனுக்கு அந்த நினைவு வரக்கூடாது என்பதற்காக அவனை ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல தேவ ரூபத்திலே, தேவ சாயலிலே படைத்து விட்டார். இனி நான் தேவனைப் போல் ஆவேன் என்று அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இந்த மனிதனை அவர் படைத்து ஏதெனிலே அவனை உண்டாக்கினார். அவனின் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்ற கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்ல காரணம், ஆரம்பத்திலே தூதனானவன் தனிமையாக இருந்தபடினால் நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். ஆகவே மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அவனுக்கு துணையாக ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார். அந்த ஸ்திரீயை அவனுக்கு துணையாக கொடுத்து அவர்களை ஏதேனுக்குள் கிழக்கே இருக்கிற ஒரு புதிய தோட்டத்திலே அவர்களை வைத்தார். ஹி பிளான்டட் எ கார்டன் ஈஸ்ட்வேர்ட் இன் ஏடன் என்று நாம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்க்கிறோம். ஆகவே அந்த ஏதேனுக்குள் கிழக்கு பாகத்திலே ஒரு தோட்டத்தை உண்டாக்க வேண்டிய நோக்கம், தள்ளப்பட்ட சாத்தானாகிய இந்த பிசாசு அந்த ஏதேனில் தான் தள்ளப்பட்டிருக்கிறான். ஆகவே அந்த தோட்டத்தில் இருக்கின்ற ஆதாம் ஏவாளுக்குள் இந்த பிசாசினால் பேச முடிந்தது. இருவரும் ஏதேனுக்குள் தான் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை அங்கே வைத்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒரு மனிதனையும் ஒரு பெண்ணையும் ஆண்டவர் படைத்ததற்கு காரணத்தை மல்கியா 2:15 பார்க்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சந்ததியை பெறுவதற்காக நியமிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலே அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் இடத்தை உண்டாக்கி நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஒரு அதிகாரத்தையும் கொடுத்தார். சொல்லப்போனால் ஆதாம் தான் உலகத்தின் முதலாவது ராஜா என்றே சொல்லலாம். நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், சகலவித ஜீவராசிகளையும் பறவைகளையும் நீர்வாழ் ஜந்துக்களின் மீதும் மனிதனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். சிருஷ்டிகர்த்தா தான் உண்டாக்கின மனிதனுக்கு சிருஷ்டிக்கும் ஒரு அறிவையும் கொடுத்தார். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பிராணிகள், அறிவுள்ள பிராணிகள் இருந்தாலும் அவைகளால் ஒரு வீடு கட்ட முடியாது, அவைகளால் எந்த விதமான ஒரு மேசையோ ஒரு நாற்காலியோ செய்ய முடியாது, சிருஷ்டிக்க தெரியாத ஜீவன்கள். ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவு என்ற பகுத்த அறிவினாலே அவன் சிருஷ்டிகர்த்தாவின் சிருஷ்டிக்கும் தன்மையை பெற்றிருந்தான். அந்த சிருஷ்டிக்கும் தன்மை அவனுக்குள் இருந்தபடியினால் தான் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை மனிதன் செய்கிறான். ஆகவே இந்த அறிவு இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இந்த தோட்டத்திலே அவர்கள் தனித்து இருக்கும் பொழுது இந்த தள்ளப்பட்ட சாத்தான் இந்த பூமியை மனிதன் கையிலே கொடுத்து விட்டாரே, அதை எப்படி நாம் திரும்ப பெறுவது என்று அவன் திட்டமிட்டான். எனவே மனிதனை வஞ்சித்து தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு உபாய தந்திரம் செய்தார். இதை ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலே பார்க்கிறோம். ஏவாள் தனித்திருக்கும் போது பெண் பலவீனமான பாண்டமானபடியினாலே அவளிடத்திலே சென்று இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னது உண்டோ என்று ஒரு சந்தேகத்தை எழுப்பிவிட்டார். சந்தேகம் பிசாசின் பயங்கரமான ஆயுதம். எந்த மனிதனுடைய உள்ளத்திலே சந்தேகம் எழும்புகிறதோ அந்த இடத்தில் சமாதானம் இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் சந்தேகம் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. தொழிலிலே சந்தேகம் இருந்தால் இந்த தொழில் விருத்தி ஆகவே ஆகாது. இப்படி ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ வைத்த தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்குள் எந்த விதமான சந்தேகத்தையும் கொடுக்கவில்லை. சந்தேகத்தை கொடுத்தவர் பிசாசு. ஆகவே அந்த ஸ்திரீ அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறாள். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளின் பழங்களையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சில காரியங்களை, அந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரமே புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று பதில் கொடுத்தாள். அப்பொழுது தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தான் சொல்லுகின்றான், ஏன் தெரியுமா, இதை புசித்தால் நீங்கள் தேவனைப் போல் ஆவீர்கள் என்று ஒரு பொய் சொன்னான். ஏற்கனவே தேவ சாயலில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் தேவனைப் போல் ஆவீர்கள் என்று சொன்னது பொய்தானே. ஆகவேதான் அவன் பொய்க்கு பிதா என்று அழைக்கப்படுகின்றான். இதை அறிந்து கொள்ள இயலாத நிலையிலே அந்த ஸ்திரீ அந்த பிசாசின் வஞ்சனையினாலே ஏவப்பட்டு அந்த பழத்தை பறித்து புசித்தாள். அந்த நேரத்தில் வந்த ஆதாமிடத்திலே கொடுத்தாள். அவனும் அதை வாங்கி புசித்தான். ஏனென்றால் ஸ்திரீயானவள் தன் இரத்தத்தில் இரத்தமும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறபடினாலே அவளை விரோதித்து தள்ளுவதற்கு அவனால் அந்த நாட்களிலே இயலவில்லை. இருவரும் ஒரே மாம்சமா இருந்தபடியினாலே அவள் புசித்தது தானும் புசித்தது போல என்று நினைத்து அவனும் புசித்தான். இதனாலே பிசாசு அந்த இருவரையும் தன் பக்கமாக இழுத்து கொண்டான். இப்பொழுது கர்த்தருடைய திட்டம் நிலை குலைந்து போகிற அளவுக்கு பிசாசு தந்திரம் செய்தாலும் கர்த்தரே வல்லவர். அவர் தனது திட்டத்தை நிறைவேற்றாமல் விடமாட்டார். எனவே அவர் எப்பொழுதும் போல வழக்கமாக அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் வந்து ஆதாமை தேடினார். அவனோ அங்கே ஒளிந்து கொண்டிருந்தான். இருவரும் தங்கள் நிர்வாணத்தை அறிந்திருந்தபடியினாலே அத்தி இலைகளினாலே தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன் முதலாவது டெய்லரிங் ஒர்க் என்று சொல்லக்கூடிய தையல் வேலை அங்குதான் நடந்திருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் அத்தி இலையினாலே அரைக்கச்சைகளை கட்டி கொண்டிருக்கும் நேரத்தில் ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன். பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் நுழையும் போது அவனுக்குள் பயம் தானாக வந்து விடுகிறது. எங்கே தெரிந்து விடுமோ, எங்கே கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயம் அவனை பய உணர்வுக்குள்ளாக்கி அந்த உணர்வு அவனை அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ என்று ஆதாமை ஆண்டவர் கேட்டபோது, அவன் உடனே தன் விரலை ஏவாள் பக்கம் திருப்பி, நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீதான் புசிக்கும்படி சொன்னாள் என்று சொல்லுகிறான். குற்றம் சுமத்துகிற ஒரு அறிவு மனதுக்குள்ளே அப்பொழுது ஏற்படுகிறது. அந்த ஸ்திரீயை பார்த்து, ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்டபோது, அவள் சர்ப்பத்தை பார்த்து, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று அந்த பக்கத்திலே தன் குற்றத்தை சுமத்தினாள். ஆகவே அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஸ்திரீக்கு வித்து உண்டு, காரணம் அவள் மாம்சமானவள். மாம்சமானவர்களுக்கு வித்து இருக்கிறது. வித்து என்று சொல்லும் பொழுது ஜனன உற்பத்திக்கான விந்து, அதைத்தான் வித்து என்று சொல்லுகிறோம். அப்படியானால் இந்த தள்ளப்பட்ட தூதனுக்கு மாம்சம் இல்லையே, அவன் ஆவியாய் இருக்கும் பொழுது அவனுக்கு வித்து எப்படி உண்டாகும்? எனவே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லும் பொழுது பிசாசுக்கு வித்து இல்லை, காரணம் அவன் ஒரு ஆவியின் ரூபமாக இருக்கிறான், அவனுக்கு மாம்சம் இருக்கவில்லை. ஆகினாலே அவன் பொறுத்திருந்து தன்னுடைய வித்தை உண்டாக்கும்படிக்கு காத்திருக்கிறான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள். இவர்கள் இருவருக்கும் நிச்சயமாக ஆதாம் எப்படித்தான் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளே நன்றாக புசித்து ஒரு விதமான கஷ்டமும் இல்லாமல் வேலை விளக்கி சாப்பிட்டு தண்ணீரை குடித்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்றும், இந்த ஏவாள் செய்த ஒரு காரியத்தின மீறுதலினால எப்படி தனக்கு இந்த சாபம் கிடைத்து விட்டது என்றும், இப்பொழுது அவன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு அவன் புசிக்க வேண்டியதா இருக்கிறது என்பதையும் எடுத்துச் சொல்லியிருப்பான். தங்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு எப்படி தேவனாகிய கர்த்தர் ஒரு மிருகத்தை அடித்து அதன் தோலினாலே தங்களுக்கு ஒரு நல்ல ஆடை தயாரித்துக் கொடுத்தார் என்பதையும் சொல்லியிருப்பான். அந்த ரத்தம் சிந்தும் போது தன்னுடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பு உண்டாகும் என்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டது என்றும் சொல்லியிருப்பான். இதை நன்றாக கவனித்து கேட்ட ஆபேல் தன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான சர்வாங்க தகன பலியாகிய காணிக்கையை கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய சகோதரனாகிய காயின் இதை சரியானபடி கவனிக்காததனாலே கர்த்தருக்கு கொடுக்கும்படி தன்னுடைய பிரயாசத்தின் முதற் பலனை கொண்டு வந்தான். அவன் அழுகி போனதையோ தேவையில்லாததையோ கொண்டு வந்து கொடுக்கவில்லை, தன் விளைச்சலின் முதற் பலனை கொடுத்தார். கர்த்தர் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டார், ஆனால் காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்ற ஒரு கேள்வி அநேகருக்கு எழும்பக்கூடும், எனக்கும் எழும்பியது உண்டு. ஆனால் வேதத்தை கூர்ந்து கவனிக்கும் போது கர்த்தர் விரும்பும் ஒரு பலி சர்வாங்க தகன பலி என்பதை நாம் பிற்காலத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆவேல் கர்த்தருடைய உள்ளத்தை உணர்ந்து கொள்ளும் அந்த இன்ஸ்டிங்க் பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்று நாம் சொல்கிறோமே, உணர்வை கொடுக்கிற ஆவி, அந்த ஆவியின் வல்லமையினாலே கர்த்தருக்கு பிரியமானது சர்வாங்க தகனபலி என்பதை அறிந்து தன் மந்தையிலே ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு அந்த இரத்தத்தை சிந்தி கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக படைக்கின்றான். ஆகவே முதன் முதலாவது கர்த்தருக்கு இந்த நைவேத்தியம் அல்லது இந்த பலி செலுத்தும் போது, அந்த நாட்களிலிருந்து மனிதர்கள் கடவுளுக்கு மிருக பலிகளை செலுத்துதலை தங்கள் வாழ்க்கையிலே கடமையாக கொண்டிருக்கிறதை அகில உலகத்திலும் கடவுளை நம்புகிற மதங்கள் யாவற்றிலும் வேதங்கள் யாவற்றிலும் மிருக பலிகளை குறித்து ஏராளம் எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்பொழுது காயின் கர்த்தருடைய தன்னுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னவுடனே அவன் முக நாடி வேறுபட்டது என்று வாசிக்கிறோம். சில நேரங்களிலே மற்றவர்களை பார்த்தவுடன் நம்முடைய முகநாடி வேறுபடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் பிசாசுனுடைய ஒரு ஆவியின் ஏவுதல். ஆகவேதான் நமது முகநாடி வேறுபட்டு விடுகிறது. பிசாசு பார்த்தான், இவன்தான் நமக்கு சரியான வித்து என்று காயினை அவன் பிடித்துக் கொண்டான். காயினுக்குள் பிசாசின் ஆவி நுழைந்து பொறாமையின் ஆவியாக வெளிப்பட்டு அந்த இரண்டு குமாரர்களில் ஒரு குமாரனை பிசாசு எடுத்துக்கொண்டு அவனை கொண்டே இந்த ஆபேலை கொண்டு விட்டான். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? இந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்னதுதான். ஆகவே ஸ்திரீயின் வித்து ஆகிய ரெண்டு பேரிலே ஒருவனை தன் பக்கம் சேர்த்து கொண்டான், ஒருவனை அவனை கொண்டே அழித்து விட்டான். இனிமேல் தன் தலையை அழிப்பதற்கு வேறு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதிலே பிசாசு ஒரு கணம் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். எப்படி என்று பாருங்கள். ஆதியாகமம் 4 அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை பார்ப்போமானால், 25, 26 ஆகிய வசனங்களை பார்ப்போமானால், காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று ஏவாள் பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமம் என்ன என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஒருவேளை சர்வ வல்லம் உள்ள தேவன் என்பது அவருடைய நாமமாக கையில் வழங்கப்பட்டிருக்கலாம். காயினுக்கு ஆபேலுக்கு பதிலாக எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தாள். ஆபேலினுடைய வித்து அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொண்டார். ஆபேலின் வித்தாகிய சேத் என்பவன் பிறந்தார். அந்த சேத்தினுடைய குமாரன் ஏனோஸ். இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அதாவது இவர்கள் தேவனுடைய தொழுது கொள்ளும் கூட்டத்தாராக மாறினார்கள். ஆகவே இவர்கள் மூலமாக தனக்கு ஒரு ஆபத்து வரும் என்பதை பிசாசு அறிந்திருந்தான். எனவே இந்த வேதத்தின் ரகசியத்தை பார்க்கும்போது, இந்த ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே மனுஷர்கள் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, மனுஷர் என்று சொல்வது காயினின் வம்சம், தேவ புத்திரர் என்று சொல்வது ஆபேலின் வம்சம். ஆபேலின் வம்சத்துக்கு தேவ புத்திரர், ஏனென்றால் அவர்கள் தேவனை தொழுது கொண்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவும் கூட, தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை தேவ புத்திரர் என்று நீங்கள் அழைப்பதில்லையா என்று சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தேவ புத்திரர், மனுஷ குமார்த்திகள் மீது அவர்கள் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்ததை கண்டு மோகித்து அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதை காண்கிறோம். இதனுடைய தொடர் நிகழ்ச்சியை அடுத்த வாரத்தில் இதே கிழமையில் இதே நேரத்தில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அன்னிய காரியமாக எண்ணினார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீ பரிதாபப்பட்டேன். நாங்களும் அந்த பரிதாபத்துக்குள்ளாயிராதபடி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும் அவர்களில் நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்து அவர்களை நாங்கள் எடுத்து பெற்றுக்கொள்ளவர்களுக்கு கிருபை செய்யும். இந்த வசனங்களை கேட்கிற யாவரிலும் தம்முடைய சம்பூர்ண கிருபை உண்டாகவும் அவர்கள் பக்தியின் மேல் பக்தி விருத்தி அடைந்து பரலோக ராஜ்யத்தை சேரும் வரைக்கும் உம்மால் காக்கப்பட, வழி நடத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எங்களுடன் தொடர்பு கொள்வதற்காக எங்களுடைய முகவரியை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம். சாது செல்லப்பா, அக்னி ஊழியங்கள், 42/28 முதல் குறுக்கு தெரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், திருவான்மியூர், சென்னை 600/41. எங்களுடைய தொலைபேசி எண் 2491-7519. இந்த தொலைபேசியை அலுவலக நேரங்களில், அதாவது திங்கள் கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இயங்கிக் கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களோ அல்லது நேரில் வர வேண்டுமென்றாலும் இந்த தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை அணுகலாம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை வேளாங்கண்ணி சர்ச் ரோடு அடையாறில் இருக்கக்கூடிய பெசன் நகர் வேளாங்கண்ணி சர்ச் ரோடில் இருக்கின்ற பனானா லீஃப் ஓட்டலின் மேல் அறையிலே, அக்ஷயா ஹால் என்று அழைக்கப்படுகிற இடத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 6:00 முதல் 8:00 வரையிலும் இந்த தமிழ் கூட்டங்கள் நடைபெறும். காலையில் ஆங்கிலத்திலும் மாலையில் தமிழிலும் நடைபெறும். நீங்கள் இங்கு வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். அன்பான கிறிஸ்துவ விசுவாசிகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய கிறிஸ்துவின் அறிவிலே வளர்ச்சி பெறுவதற்காகவும் எங்களிடம் ஏராளமான ஒளி நாடாக்கள் புத்தகங்கள் உண்டு. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு எங்களுடைய கேட்லாக் என்பதை அனுப்புவோம். அதோடு கூட இந்த நிகழ்ச்சியை குறித்ததான உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் வரவேற்கிறோம்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரை உங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் சகோதரர் குருசுவாகரன் அவர்கள் நற்செய்தி அளிக்கிறார். நிகழ்ச்சியை கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.